பொறுமையாளர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்லது அவசரப்படுபவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டுக்கும் நடுவேயும் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கு. இவற்றில் பொறுமை, அமைதி, நிதானம், இது ஒரு புறம், அவசரம், பதட்டம், ஆத்திரம் இன்னொரு புறம். இந்த இரண்டில் எது சிறந்தது என்று உங்களுடைய உள்ளத்திடம் கேளுங்கள், அங்கு பதில் வரும். நிதானமும் அமைதியும் பொறுமையும் மிகவும் அவசியம் என்று. இதனை கற்றுக் கொடுப்பவர்கள் யார்? படித்தவர்களுக்கு மட்டும் தெரியுமா அல்லது படிக்காதவர்களுக்கும் தெரியுமா? இதனுடைய சத்தியத்தை படித்தவர்கள் அதிகமாக உணர்ந்திருப்பவர்களா அல்லது படிக்காதவர்கள் அதிகமாக உணர்ந்திருப்பவர்களா? படிக்காதவர்கள் படித்தவர்களை விட சத்தியத்தை அதிகமாக உணர்ந்திருப்பவர்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய பொறுமையும் நிதானமும் படித்தவர்களிடம் கிடையாது என்பதையும் நாம் அறிவோம். அப்படியானால் என்னுடைய அவசரத்தின் காரணமாக நான் என் நன்மைகளை இழக்க நேர்ந்தோம், என் துன்பத்தை நான் அனுபவிக்க நேர்ந்தோம், என்னுடைய சுகங்கள் பறிபோகலாம். பெரும் ஆக்சிடென்டெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் கோரமான விபத்துக்களும் நடக்கின்றன. இவற்றுக்கான காரணம் என்னுடைய அவசரம். அவசரத்தில் என் பார்வை மங்கிவிடுகிறது. வேகமாக போகும்பொழுது என்ன என்று தெரியாது, நிதானமாக போகும்பொழுது நடக்கக்கூடியவே தெரியும். இந்த மின் விசிறிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, அதுக்கு மூன்று இறக்கைகள் இருக்கின்றன. வேகமாக ஓடும் பொழுது ஒன்றுமே தெரியாது, நிதானமாக ஓடும் பொழுது ஓரளவுக்கு தெரியும், நிற்கும் பொழுது தெளிவாக தெரியும். என்ன இருக்கிறது என்பதை, என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை. உங்களுடைய வேகம் மனதளவில் இருக்கின்றது அதிகமாக. உங்களுடைய கை கால்கள் இயங்குவது அந்த வேகத்தை கொண்டு இயங்குகின்றன. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே வேகமாகவும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்காமல் வெகு தொலைவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் சென்று பல காலங்களுக்கு பின்னால் என்ன வேண்டும் என்பதை இப்பொழுது நான் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் நாளைய வாழ்க்கை புலர்வதற்கு 24 மணி நேரங்கள் இருக்கின்றன. பல வருடங்களுக்கு பிறகு நான் செய்யக்கூடிய காரியத்தை இப்பொழுது நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் எந்த அளவுக்கு என்னுடைய வேகம் இருக்கிறது என்பதை பார்ப்பேன். எவ்வளவு வேகம் அதிகமாக இருக்கின்றது, அந்த அளவுக்கு நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய தன்மைகளையும் அது எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையையும் நான் தவறவிடுகின்றேன். பல விஷயங்களை நான் தவறவிடுகின்றேன். சத்தியமாக ஒவ்வொருவருக்கும் தெரியும், அவசரத்தில் என்னுடைய நன்மைகள் தவறும், அவசரத்தில் என்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் அதிகமாகும். இவ்விதமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வேதனைகளில் நீங்கள் வாழ விரும்புகின்றீர்களா அல்லது சுகத்தில் வாழ விரும்புகின்றீர்களா? சுகத்தில் வாழ விரும்ப வேண்டுமென்றால் கவனம் அவசியம். இருக்கக்கூடியது தவறக்கூடாது, இன்னும் அதனுடைய நன்மைகளை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய நன்மைகளிலிருந்து உயர்ந்து விளங்க வேண்டும், என்றுமே குறைவில்லாத வாழ்க்கையில் வாழ வேண்டும். அளவீடு என்று இருக்கும் பொழுது கூட குறைய என்று அமையும், ஆனால் பொருள் அடிப்படையில் இல்லாத போது கூடுதலும் கிடையாது குறைவும் கிடையாது, முழுமையானது. சுகம் வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அது உணர்வின் அடிப்படையில் இருக்கின்றதை தவிர பொருள்களின் அடிப்படையில் கிடையாது. அதனை உணர முடியும் என்று விட பொருளாக அதனை பார்க்க முடியாது, கணிக்க முடியாது. அளவிடம் கிடையாது. அளவில்லாத அருளாளனிடமிருந்து உங்களுக்கு அருட்கொடைகள் வேண்டுமென்றால் பொருள் அடிப்படையில் இல்லாத உங்களுடைய பண்புகளுக்குள், உங்களுடைய நற்பண்புகளுக்குள் நீங்கள் வாருங்கள். அந்த நற்பண்புகள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைதிக்கும் செழுமைக்கும், நிச்சயமாக வழிவகுக்கக்கூடியது. உங்களை அறியாமலேயே அவ்வளவு அழகான வாழ்க்கை நமக்காக காத்திருக்கின்றது. பொறுமையை கொண்டு வாழ்வதன் காரணமாக ஒரு அனுபவம் நமக்கு நம்முடைய நன்மைகள் தவறக்கூடாது. என்னுடைய காரியத்தில் நான் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை நான் முதலில் பார்க்க வேண்டும். ஒரு கார் ஓட்டும் பொழுது 20 கிலோமீட்டர் தாண்டி என்னுடைய சேருமிடம் இருக்கிறது, அதை பார்த்துக்கிட்டு போவேனா அல்லது இன்னைக்கு இந்த நிமிஷம் என்ன இருக்குதோ என் கண் முன்னாடி அதை பார்த்துட்டு நான் கவனமாக போகணுமா என்று நீங்கள் உங்களிடம் எண்ணத்தின் பக்கம் உணர்வின் பக்கம் திரும்புங்கள். நான் என் சேருமிடத்தை நினைத்து கொண்டு வேகமாக போகும் பொழுது பல விஷயங்களை தவறுகின்றேன். இந்த நிலையில் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் யார்? ஏதோ ஒரு நாள் விபத்து ஏற்படுகின்றது, ஆபத்துக்களில் நாம் சிக்கிக்கொள்கின்றோம். நமக்கும் சரி பிறருக்கும் சரி பெரும் கேடுகளை விளைவித்து வருகின்றோம். அந்த வேகம் இதற்கு நிச்சயமாக காரணமாக அமையும். ஒரு நாள் இல்லாவிட்டால் மறுநாள், ஒரு நாளைக்கு நாம் கண்டிப்பாக ஆபத்தில் சிக்கிக்கொள்வோம் என்று தெரிந்த பின்னரும் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் அவசரமாக செல்கின்றோம். ஒரு வாகனத்தில் நீங்கள் அமரும் பொழுது அவசரமாக நீங்கள் செல்கின்றீர்கள் என்றால் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வாகனம் நீங்கள் சொந்தமாக வாங்கிய வாகனம், புதிய வாகனம், புதிய கார், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிராண்டட் கார். நான் அதை போகிறதுக்கு ஆசைப்படுறேன், நான் ஆசைப்பட்டு வாங்குறேன். பொய்யான ஆசை, அதில் உங்களுக்கு சுகம் இல்லை, அதில் உங்களுக்கு நன்மையும் இல்லை. எவ்வளவு சொகுசான காராக இருந்தாலும் அதில் உட்கார்ந்த அடுத்த நிமிடம் வேகமாக போகிறேன். எங்கே போகிறேன், எங்கே நான் போய் சேரணும்னு முடிவெடுத்து இந்த காரில் உட்கார்ந்தேனோ அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நான் அவசரமாக போகின்றேன். அந்த கார் சொகுசு கார் தானே, அமைதியாகவும் நிம்மதியாகவும் நிதானமும் போனேன். உங்களுக்கு தான் பிடிக்குமே அந்த கார், அதுக்காக நான் வாங்கினீங்க, ஏன் பொறுமையாக போகக்கூடாது? உண்மை நிலவரம் என்னவென்றால் அந்த காரில் உங்களுக்கு சொகுசு என்று ஊர்கூறியது, ஆனால் அந்த காரில் சொகுசு இல்லை, எனவே நான் சீக்கிரமாக சென்று இந்த காரிலிருந்து இறங்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு உதாரணம், உலகத்தினுடைய எந்த பொருளும் உங்களுக்கு சுகம் இல்லை என்பதற்கு உதாரணம். ஃப்ளைட்டில் போனால் கூட எவ்வளோ சீக்கிரம் போகும், இந்த சனியத்தில் உட்காந்துட்டு இருக்க முடியல. ட்ரெயினில் போனாலும் சரி, உங்கள் சொந்த காரில் போனாலும் சரி, நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய சொகுசுக்காரர்கள் சென்றாலும் சரி, எப்படா இறங்கி தொலை வந்தாலும் உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் உங்களுடைய சுகபோகங்களும் இவ்வளவு தூரத்திற்கு சத்தியத்தை நமக்கு அறிவிக்க வேண்டும். யாரொருவரும் விரைவாக சென்றுட வேண்டும், நிம்மதியாக அமைய வேண்டும். இது பிரயாணத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அவசரம். பிரயாணத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகிறோம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு சமீபமாக நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஆனாலும் நாம் பிரயாணத்தின் தூரத்தை அதிகரிக்க விரும்புகின்றோம். அந்த பிரயாணத்திற்கு எது உங்களுக்கு கேடானதோ, எதனை நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ அதனை நீங்கள் விரும்புகின்றீர்கள். அதில் உங்களுக்கு சொகுசு வேறு. நீங்களாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் உங்களுக்கு நன்மையும் இல்லை, அதில் நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு உங்களுக்கு பொறுமையும் கிடையாது. ஏனென்றால் அதை விட்டு வெளியேறவே நீங்கள் நாடுவீர்கள், அறிந்து கொள்வீர்களானால். மனிதர்களுடைய சுகபோகங்களுக்கு உரிய அவர்களுடைய கண்டுபிடிப்புகளும் சாதனங்களும் வெறும் மாயை தவிர கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் பொறுமை அவசியம். அந்த பொறுமைக்கு நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு எல்லாம் வர வேண்டும். நான் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அதனை அடையக்கூடிய பாதையை விட்டும் நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பால் நீங்கள் திரும்பி விரும்புங்கள். அதுதான் சத்தியமாக உங்களுக்கு இப்பொழுது ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றது. யாருக்கு பிரயாணம் பிடிக்கும்? பிரயாணம் என்று சொல்லும் பொழுது அறுப்பாக இருக்கின்றது. அதனை நான் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் பிரயத்தனப்பட்டு அதனை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. உதாரணத்துக்காக கூறப்படுகின்றது. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பொருள்களின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறானால் அதில் உங்களுக்கு வேதனைகள் இருக்கின்றன. அருளின் அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறானால் அதில் உங்களுக்கு சுகம் இருக்கின்றது. சுகத்தின் பால் திரும்புங்கள். உங்கள் இறைவன் உங்களுக்கு சுகமான பாதையை காண்பித்திருக்கின்றனே தவிர உங்களுக்கு கஷ்டமான, மனதுக்கு பிடிக்காத, உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும், சகிக்க முடியாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் உங்களுக்கு அனுமதிக்கவில்லை. வேண்டாம் என்று விரும்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது வேண்டும் வேண்டாம் என்ற வேண்டுதலுக்குரிய இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, பொருளாக நீங்கள் மாற்றும் பொழுது வேண்டாம், அருளாக இருக்கும் பொழுது வேண்டும் என்று விரும்புங்கள். இதற்கு உங்களுக்கு அளவீடு கிடையாது. அருளை நீங்கள் விரும்பும் பொழுது, சுகம் வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதற்கு அளவீடு கிடையாது. எத்தனை கிலோ சுகம் வேணும் கேட்க முடியாது. ஆனால் பொருளாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு என்று ஒரு அளவீடு, பல அளவீடுகள் வைத்திருக்கின்றீர்கள். அதை கொண்டு நீங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் முனைவீர்கள். ஆனால் அளவீட்டை கொண்டு நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் முனையும் பொழுது மனதிற்கு பொருத்தமில்லை. எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, பொருத்தமில்லை. அருளாக நீங்கள் கொண்டிருப்பது சுகம், அமைதி, நிம்மதி. நீங்கள் விருப்பம் கொண்டக்கூடிய ஒவ்வொன்றுமே பொருள் அடிப்படையில் இல்லாதது. பல வருடங்களுக்கு பிறகு நான் சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க, நான் அதை கவனிக்க தவறியதன் காரணமாக பல வருடங்களுக்கு பிறகு என்ன ஆகுமோ என்ற நிலை என்னுடைய மனதில் இருக்கின்றது. நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் உங்களுடைய மனதில் இருக்கின்றது. அப்பொழுதும் அந்த நல்ல வாழ்க்கைக்கு பணம் பொருள் என்று நான் வடிவம் கொடுத்தேன். பணத்தையும் பொருளையும் வைத்துக் கொண்டால் நான் சுகமாக வாழ்வேன் என்று நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு உபயோகப்படாது. செலவு செய்யும் பொழுதும் கஷ்டம், செலவு செய்யாமல் சேர்த்து வைத்தாலும் கஷ்டம், எனக்கு பயன்படவில்லை என்று. அது சேமித்து வைக்க வேண்டுமே தவிர செலவு செய்ய முடியாது. உங்களுடைய பணத்தை செலவு செய்யும் பொழுதுனால் மனதுக்கு பெரிய பாரமாக இருக்கும். நாளைக்கு நான் முளைப்பட்டவனாக ஆகிவிடுவேனோ என்று பெரும் பாரமாக இருக்கும். இறைவனிடம் உங்களுடைய இப்பொழுது பண்பினை அதிகரித்து கேளுங்கள். நான் ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் பொழுது அந்த நன்மை எனக்கும் வேண்டும். நன்மை என்பது பொதுவானது, உண்மையும் பொதுவானது, பொறுமையும் பொதுவானது, எண்ணமும் பொதுவானது. சுகமான எண்ணங்களாக இருக்கும் பொழுது இதில் ஒருவருக்கு மட்டுமா அல்லது எனக்குமா? இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சில விஷயங்களை என் அனுபவத்தில் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தும் என்றால் உங்களுக்கும் மன அமைதி, அதை கற்பிப்பதன் காரணமாக எனக்கும் ஒரு சுகம் இருக்கின்றது. இதற்கு அளவீடு கிடையாது. ஒன்று, உண்மையை மொத்தமாக பேசுங்கள். பொய்யுடன் கலந்து பாதியை மறைத்து பாதியை பேசும் பொழுது அங்கு பெரும் சுகவீனம், அந்த சுகவீனமானது குழப்பங்கள். என்ன சொல்றாரு தெரியலையே. உங்களுக்கு அறிந்திருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பேச வேண்டுமே தவிர நீங்கள் அறியாத விஷயத்தை பேசக்கூடாது. கடவுளை பற்றி பேச முடியும், கடவுளை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். என்ன ஏது என்று தெரியாதே தவிர இருக்கின்றான். சுகம் வேண்டும் என்று பேச முடியும், சுகத்தை நீங்கள் தவற விட்டுவிட்டு அதை தேடிக்கொண்டிருப்பதன் காரணமாக. வேண்டும் வேண்டாம் என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. எப்படி நான் இனம் பிரித்து பார்த்து எதனை வேண்டும் என்று கூறுவது, எதனை வேண்டாம் என்று கூறுவது? இவ்வளவும் இன்றைய கவனத்திற்குரிய தேவைகளாக இருக்கின்றன. அந்த தேவைகளை நாம் பேசி ஆக வேண்டும். அதனை பிரித்து உங்களுக்கு கூறும் பொழுது அதில் எங்கு நாம் தவறிவிட்டோம், ஏன் இந்த நிலை நமக்கு என்பது தெளிவாக புரியும். நாளைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நான் கவலைப்படும் பொழுது, இன்னும் 7 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எப்படி வாழப்போகின்றேன் என்று எனக்கு இன்று கணக்குப்படும் பொழுது நாம் அறிவு படைத்தவர்களா? நல்லறிவை நாம் கொண்டுதான் சிந்திக்கின்றோமா? அல்லது எனக்கு பரிச்சயமில்லாத ஒன்று, நாளைய வாழ்க்கை என்னிடம் இல்லை என்று தெரிந்த பிறகு என்னிடம்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நான் செயல்படும் பொழுது, இப்பொழுது ஒரு நோய் வந்துவிட்டால் நாளைக்கு என்ன ஆகுமோ என்று தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு வருஷங்கள் கழித்து என் குழந்தை இப்படி வரும் என்று இன்று நான் தயார் செய்கின்றேன். எல்கேஜியிலிருந்து நீ படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், மற்ற பேரை விட அதிகமாக மார்க் வாங்கணும், பிறகு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கூலிக்காரனாக போய் ஒருத்தன் உட்காந்து கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய இந்த தகுதிக்காகத்தான் 25 வருடங்கள் நான் உன்னை தயார் செய்யப் போகின்றேன். ஆனால் உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான், நிகழும் நிகழ்ச்சிகளைக் கொண்டே படித்துவிட்டு வேலை இல்லாமல் செய்வர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது? இந்த படிப்பில் உங்களுடைய மார்க்குகள் குறைகின்றன. அப்படி என்றால் உங்களுடைய நிலை என்ன? இன்று நீங்கள் இந்த நிலையை எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் நினைத்தபடி நடப்பதில்லை. நீங்கள் நினைப்பதற்கு ஒன்றாக இருக்க அது மேலேயோ கீழேயோ அதிகமாக குறையவோ நிகழ்மை தவிர நீங்கள் நினைத்ததற்கு உங்களுடைய வாழ்க்கையை முடிவதில்லை. இதுவும் உங்களுக்கான ஒரு அச்சாட்சிகளில் உங்களிடம் உங்களுடைய வாழ்க்கை இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்காக. இன்று என் குழந்தையை நான் படிக்க வைக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்த அளவு அது அந்த படிப்பை கிரகிக்கும். படிப்பு அவ்வளவுமே பொருள் அடிப்படையை கொண்டது. பணம் என்ற சம்பாதித்தியம் அதனுடைய இலக்காக இருக்கும். உங்களுக்கு தெரியும், குணத்தை விட்டால் தவிர பணத்தை சம்பாதிக்க முடியாது. நற்குணங்களை நான் விட்டுவிட்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும். இரண்டு குழந்தைகள், எல்கேஜி வகுப்பு யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரே கிளாஸில் இருக்குது, ரெண்டு தாய் அதே வயசு, அதே குழந்தை அதே வயசு, சின்ன குழந்தைகள். ஒரு குழந்தை அதிக மார்க் வாங்கியிருக்கும் காரணமாக இந்த தாய்க்கு அந்த குழந்தையை பற்றி பலவாயிருக்கும். தன் குழந்தையை ஒரு மாதிரியாக பார்க்கிறது, வீட்டுக்கு போகவும் திட்டவும் செய்யும். நீ அதை மகிக்கணும். இந்த குழந்தைகளுக்குள்ள போட்டி மனப்பான்மை, வெறுக்கக்கூடிய அந்த விஷயங்களை அந்த கல்லூரி, அந்த 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 கல்விச்சாலை, அந்த பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்கிறது. போட்டியில் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அந்த போட்டி என்பது பொறாமையோடு சேர்ந்தது. வெறும் போட்டியாக இருக்காது, பொறாமையும் கலந்திருக்கலாம். வெறுப்புணர்வை கூட்டக்கூடிய, கற்பிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல்ஸ் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். இறைவன் உங்களுக்கு அன்பையும் நேசத்தையும் கொண்டு உங்களுக்கு பணிக்கின்றான். நீங்கள் இதனைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் உங்களுடைய கல்விக்கூடங்களில் போட்டியிலும் பொறாமையிலும் மற்றவர்களை மிகைக்க விதமாக நீங்கள் வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் கருணையோடும் அன்போடும் எல்லோரும் வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒன்றை ஒரு காலம் போதிக்க முடியாது உங்களுடைய கல்விக்காலங்களில். தரித்திரத்தை நான் கற்பிக்க, என் குழந்தைக்கு கற்பிக்க, மற்றவர்களை பொறாமையுடன் பார்க்கக்கூடிய அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அனுப்புகின்றேன். உங்களுடைய கல்வியின் பக்கம் வாருங்கள். அந்த கல்வி நேற்று வரை நிகழ்ந்த நிகழ்ச்சிகளின் நிகழ்வுகளும் நீங்கள் கேள்விப்பட்டதும் பார்த்ததும் தவிர வேறு ஏதாவது இருக்கின்றதா என்றால் உங்களுடைய எண்ணம் கூற வேண்டும். ஆம், நேற்று வரையில் இருக்கிறது மட்டும் என்னுடைய ஞானங்களாக கல்வியாக இருக்கின்றது. இனி வரப்போகக்கூடிய நாளைய வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்பதை உங்களுடைய கல்வி உங்களுக்கு அறிவிக்குமா? பணத்தை சம்பாதிக்க முடியும், அவ்வளவுதான். பிரயாணங்களுக்காக உங்களுடைய ரோடுகளை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். அதற்கு இருக்கக்கூடிய சில வாகனங்களை நீங்கள் தயாரிக்க முடியும். இவ்வளவுதான் உங்களுடைய பணத்தை கொண்டு. ஆனால் பிரயாணத்தையே நீங்கள் வெறுத்துவிடுங்கள் என்று உங்களுடைய உள்ளம் கூறுகின்றது. பெரும் கஷ்டமாக இருக்கின்றது. எல்லாம் உங்களிடம் வர வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுக்கு முடியாதது மகாசக்தி பொருந்திய அந்த இறைவனுக்கு முடியும். எது உங்களுக்கு முடியாதோ அது ஒரு அழகான செய்தியாக உங்களுடைய உள்ளத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது. சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கிறது, குறைவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கின்றது, பட்ஜெட் வாழ்க்கை வேண்டாம் என்று இருக்கின்றது. தாராளமாக இருக்க வேண்டும் உங்களுடைய செலவினங்கள். எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை நான் வாழும் காலம் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று இருக்கின்றது. இதற்கு உங்களுடைய கல்வி பயன்படுமா? என் வாழ்நாள் முழுமைக்கும் உணவு எனக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும், உணவு எனக்கு விரோதமாக ஆகிவிடக்கூடாது என்று உங்களை உள்ளத்தில் இருக்கின்றது. உங்களால் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? எனக்கு குடும்பம் என்று ஒன்று வர இருக்கின்றது, மாமியார் மாமனார் சண்டை, மாமியார் மருமகள் சண்டை இருக்கக்கூடாது என்று இருக்கின்றது. உங்களால் முடியுமா? அந்த குடும்பத்தில் என்றென்றும் சச்சரவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கு அமைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் கசப்பண்ணவர்கள் ஏற்படக்கூடாது, முடியுமா? இவையெல்லாம் இன்றைய தேவைகளாக இருக்கின்றன. நீங்கள் எவ்வளவு படித்தாலும் சரி, இந்த தேவைகள் அடிப்படை தேவைகள். தேவை என்று இருக்கும் பொழுது அடிப்படையும் கிடையாது, முதுமையும் கிடையாது, நடுவிலும் கிடையாது. தேவை தேவைதான் முழுமைக்கும். பிறந்த நாள் முதல் மூச்சிலிருந்து இறுதி மூச்சு வரை இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், அவசரமும் போட்டியும் பொறாமையும் விரோதமும் குரோதமும் நயோஞ்சகமும் நற்குணங்கள் அவ்வளவையும் நீக்கிக் கொண்டு இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியை தவிர உங்களிடம் எந்த வழியும் கிடையாது. ஆரம்பம் முதலாக நாம் இறைவனுக்கு விரோதமான பாதையில் நம்முடைய சந்ததிகளை வளர்க்கின்றோம் என்ற அந்த பயபக்தி இப்பொழுது வேண்டும். என்னை பாதுகாத்துக்கொள், என்னை மன்னிப்பாயாக இறைவனை என்று. உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும் பொழுது நீ கெட்டவற்றை கற்றுக்கொள்ள செல்கின்றாய். களவும் கற்றுக்கொள், பிறகு மறப்பதற்காக. களவும் கற்றுக்கொள், பிறகு மறப்பதற்காகவே. இன்றைக்கு ஒன்றாம் கிளாஸ், ரெண்டாம் கிளாஸ், மூணாம் கிளாஸ், அஞ்சாம் கிளாஸ், பத்தாம் கிளாஸ்னு போகும் பொழுது படிக்கும்போது கண்ணில் ஒத்திக்கிறாங்களா இல்லையா? இதுதான் எனக்கு தெய்வம், இதுதான் எனக்கு சோறு போடப்போகுது. அந்த பத்தாம் கிளாஸ் முடிஞ்ச உடனே இவ்வளோ பக்தியோடு படிச்சியே அதை மூட்டை கட்டி வைக்கிறேன். எக்ஸாம் முடித்ததுக்கப்புறமா எப்படா இந்த ரிசல்ட் வரும், இந்த சனி நசி குப்பையில் போடணும். ரிசல்ட் வந்து பாஸ் ஆனு தெரிஞ்சோன்னா அப்படியே கொண்டு போய் குப்பையில் தட்டிட்டு இருக்கிறதான் மறந்துட்டு ஃப்ரீயா ஞாபகத்தை வச்சுருக்க முடியாது. இவ்வளவு தூரத்திற்கு உங்களை இயற்கை அறிவிக்கிறது. நெடுந்தூர பயணம், 23-22 ஆண்டுகள் நெடுந்தூர பயணம். இவ்வளவு கேடுகளோடு கற்பிக்கப்பட்டு நாம் ஒரு மனிதன் என்ற தன்மையை விளக்கி கொண்டு மனித தன்மைக்கு விரோதி, ஒரு மனிதனுக்கு மற்றொன் விரோதி என்ற அடிப்படையில் வெளியேறுகின்றோம். இப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயம் மிக கெட்ட சமுதாயமாக உருவாகி நிற்கின்றோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டும், கலவை நீ கற்கச் செய்கிறாய், கற்கப் போகின்றாய், கவனத்தோடு படித்துக்கொள், எதெல்லாம் கூடாது என்பது உன்னுடைய படிப்பிலிருந்து விளங்க வேண்டும். நிச்சயமாக நீ படிப்பதை மறக்கக்கூடாது, ஏனென்றால் அதை மறக்காமல் வைத்திருந்தால்தான் என்னுடைய நாளைய வாழ்க்கையில் இதெல்லாம் தவிர்த்து கொண்டு என் இறைவனுடைய அருளை கொண்டு வாழ முடியும் என்ற அந்த எண்ணம் இருக்கும். நான் படிப்பதற்கு காரணம் அதிலுள்ள தீமைகளை நான் நீக்கிக் கொள்வதற்காக, நானும் தெரிந்து கொண்டு என் மீதும் பிறர் அந்த தீமையை பிரயோகிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் கற்றுச் செல்கின்றேன். எனக்காக சொந்தமான ஞானம் இருக்கின்றது, அந்த ஞானத்தை கொண்டு நான் வாழ வேண்டும் என்று இன்று நீங்கள் விரும்புங்கள். ஞானங்களின் அடிப்படையில் வாழ வேண்டும். அந்த ஞானங்கள் விருப்பங்கள், அவ்வளவுதான். ஞானம் என்பது ஏதோ ஒன்று பெரிய விஷயம் போலும், அதனை நான் தியானிக்க வேண்டும், தியானத்திற்கு பெரும் பயிற்சி இருக்கின்றது, அந்த பயிற்சியும் மிக கடுமையான பயிற்சி, இதற்கு பிறகுதான் சில வருடங்களுக்கு பிறகு நான் கிழவனான பிறகு எனக்கு ஞானங்கள் கிடைக்குமோ என்று எண்ண வேண்டாம். ஞானம் என்பது விருப்பம், விருப்பத்திற்கு பொருள் கிடையாது. நான் என் ஆயுட்காலம் முழுமைக்கும் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். விருப்பத்திற்கு உங்களுக்கு எந்த விதமான சொல் அடிப்படையோ, வெளியில் தெரியக்கூடிய பாதைகளின் அடிப்படையிலையோ, நீங்கள் பார்க்கக்கூடிய உலகத்தின் சுகப்பொருள் அடிப்படையிலையோ அந்த விருப்பம் நிறைவேறப் போவதில்லை. என் மனதுக்கு சுகமான வாழ்க்கையை இறுதி காலம் வரையில் நான் வாழ வேண்டும். இதற்கு பொருள்களோ மக்களோ மனிதர்களோ இருப்பார்கள், ஆனால் அவர்கள் காரணமாகத்தான், அந்த பொருளின் காரணமாகத்தான் அவ்வளவு தீங்கும், அவ்வளவு கஷ்டங்களும். என் மனம் பாடாய்ப்பட்டு கொண்டிருக்கின்றது, காரணம் என்னுடைய பொருள்களின் மனிதர்கள் சார்ந்த அடிப்படை காரணமாக. இந்த மனிதர்கள் சார்ந்த பொருள்கள் அடிப்படையில் 8 விதமான தீமைகள் உங்களுக்காக இருக்கின்றன. இறைவனை நான் மறந்ததன் காரணமாக இவ்வளவும் தேவைப்படுகின்றது. 1, என்னை பாதுகாப்பவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது என் பெற்றோர்கள் என்னை பாதுகாப்பார்கள். அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்திருக்க வேண்டும், நாங்கள் எங்களையே பாதுகாத்துக் கொள்ள சக்தியற்றவர்கள், உன்னுடைய நாளைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் பயந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு என்ன நேரமோ உன்னை பதிவிறக்கி விட்டு விடுவேனோ, உனக்கு என்ன நேரமோ நாங்கள் பெரும் இழப்பிற்கு ஆளாகிடுவோமோ என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனம் கூறுகிறது அந்த குழந்தைகிட்ட பேசணும், அந்த குழந்தைக்கு புரியும், அந்த குழந்தைக்கு நாம் என்ன பேசுகின்றோம் என்பதை அந்த குழந்தைக்கு தெளிவாக புரியும். என் குழந்தைகளுக்கு நான் சொல்லி வளர்த்தது, சின்ன வயசுலேயும் சொல்லி வளர்த்தது, அப்பா அம்மாவை நம்பாதே, நாங்கள் உனக்கு பாதுகாவலர்கள் என்று எண்ணாதே, நாங்களே பாதுகாப்பற்றவர்கள். இப்போது இந்த குழந்தையும் சரி நானும் சரி தனித்தனியாக ஆகணும், எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு வேண்டும். நான் நாளைக்கு இறந்து போயிடுவேன், உன்னை யார் காப்பாற்றுவது? இந்த குழந்தைகிட்ட கேட்குறேன். அது முடிக்கும் பொழுது இறைவன் தான் உன்னை படைத்தான், இறைவன் தான் பாதுகாப்பான், என்னையும் அப்படியே நான் உனக்காக பிரார்த்திக்கின்றேன், நீ எனக்காக பிரார்த்தித்துக்கொள். நம்மை ஒரு குடும்பமாக அமைத்த இறைவன் தான், நான் அல்ல, நீ அல்ல, வேறு யாரும் அல்ல. நீ உன்னுடைய இறைவனிடம் பாதுகாப்பு கேள், நான் என்னுடைய இறைவனிடம் பாதுகாப்பு கேட்கின்றேன். நம்மை இணைத்த இறைவன் என்றென்றைக்கும் நமக்காக விதிக்கப்பட்ட அந்த காலமுறையில் சுகமான மனதுடன் வாழ வைப்பான். படிக்கப் போகும்போது இந்த படிப்பு உனக்கு உதவாது, இந்த படிப்பை கொண்டு நீ நம்பி வாழக்கூடாது என்று சொல்லி அவர்களை நான் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பினேன். இன்று வரையில் அவர்களுக்கிடையே விரோதங்களும் குரோதங்களும் கிடையாது. தான் தன்னுடைய தேவையை மட்டுமே அறிந்திருக்கின்ற தவிர மற்றவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்ற அந்த ஒரு எண்ணம் கிடையாது, பொறாமை கிடையாது, போட்டி கிடையாது. இப்பொழுது இறைவனுடைய அருள் மட்டும்தான். மனிதனுக்கு மனிதன் விரோதமாக செயல்படாத வரையில் இறைவனுடைய அனுகிரகம் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே சமுதாயம், ஒரே மனித இனம். என்னை எப்படி இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என் மீது கருணை கொண்டு, அதே மாதிரி உங்கள் அனைவரையும் உங்கள் மீது கருணை கொண்டு அவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நான் விரும்பக்கூடிய சுகமான வாழ்க்கை உங்கள் அவ்வளவு பேருக்குமே ஆம் அதுதானே எங்களுக்கு வேண்டும் என்று கூறக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அங்கும் இருக்கின்றது. அப்படியானால் அவ்வளவு பேருக்கும் நன்மையையும் சுகத்தையும் கருணையையும் அருளையும் கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று கணித்துக் கொண்டிருக்க, நான் அவர்களை மிஞ்சி வாழ வேண்டும், எனக்கு அவர்களுக்கு ஈடாக ஆக வேண்டும், நான் பெருமை பிடித்தமாக இருக்க வேண்டும், அவர்கள் சிறுமைப்படுத்தி கொண்ட மனிதர்களாக ஆக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது, மனிதனுக்கு மனிதன் விரோதமாக ஆகும் பொழுது நாம் அறிய வேண்டும், நாம் நம் இறைவனுக்கு விரோதமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நம் இறைவனுக்கு விரோதமாக ஆகிக் கொண்டிருக்கும் அந்த காலமெல்லாம் என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த வாக்கை நான் நம்புவதற்கு வழி இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. இதுதான் இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களின் காரணமாக கூடியாகும், மிக கெட்ட கூடி. என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சுகமான வாழ்க்கையை நான் மறக்கின்றேன், அது ஒரு தேவையில்லாதது எண்ணம், ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் இன்று என்று இன்னைக்கு ஆக வேண்டிய காரியம் சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் ஆக வேண்டிய காரியத்தை இன்னைக்கு ஆரம்பிப்பேன். நான் நாளைக்காக வாழ்கின்றேன், நேற்றைக்காக வாழவில்லை, இன்றைக்காக வழி நாளைக்காக வாழ்கின்றேன், இது உண்மை. ஆனால் நாளைய வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது என்று சிந்தனைக்கு செல்லாதன் காரணமாக என்னிடம் தான் இருக்கிறது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அது இறைவனிடம் இருக்கின்றது, உங்களிடம் இல்லை என்பதை நான் அறியும் பொழுது அப்பொழுது நேர் வழிபடுகின்றேன். எப்பொழுது அறிவோம் இதை என்றால், எப்பொழுது மனிதனுக்கு மனிதன் துரோகமான எண்ணம் இல்லாமல் இருக்கின்றதோ, பொறாமையும் போட்டியும் இல்லாமல் இருக்கின்றதோ, மற்ற மனிதர்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அதே தேவையைத்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் அறிவித்திருக்கின்றான். அவர்கள் ஹிந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவர்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே புரிந்து தொலைந்தார்கள் தவிர இறைவன் எல்லோருக்கும் ஒருவன் என்பதற்கான அறிகுறி. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சுகமான தேவை உங்களுக்கும் தேவை. ஆனால் இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று எப்பொழுது நாம் நம்மிடம் கேட்கின்றோமோ, நம்முடைய உலகத்தில் கேட்கின்றோமோ, நாம் இறைவனுக்கு ஏற்கனவே விரோதிகளாக ஆகிவிட்டோம். எனவே விளங்கிக் கொள்ளக்கூடியாத அந்த விளங்கிக் கொள்ள முடியாத அந்த ஒரு தடுப்பை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லாத அளவுக்கு பலகீனத்தை ஏற்படுத்திவிட்டு இறைவன் உங்களை உங்களுடைய போக்கில் விட்டுவிடுகின்றான். நீங்கள் எதை பலமுள்ளது, எது உங்களுக்கு பாதுகாப்பு உறுதியானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாதையை நீங்கள் செல்லுங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். இறைவனை மறந்துவர்களாக, இறைவனே என்று நாம் சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியாது. எல்லோரும் ஒரே ஒட்டுமொத்த ஒரே குரலில், ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பகைவர்கள் என்பது இது பொருத்தமானதாக இருக்கும், என்னுடைய நிலைமை எப்படி என்பது. வேண்டுமா வேண்டாமா என்று தானே கேட்டோம், அதற்கு எப்படி சாத்தியம் என்று கேட்கின்றீர்களே. சாத்தியம் இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் எதனை நீங்கள் முயற்சிக்கின்றீர்களோ அது அந்த முயற்சியானது உங்களுக்கு விரும்பிய விதத்தில் அமையப் போவதில்லை, நேர் மாறாகவும் அமையும், உங்களுக்கு சாதகமாகவும் அமையலாம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் லக், ஒரு கேம். முயற்சி என்பது ஒரு சான்ஸ் கேம், சூதாட்டம். அந்த சூதாட்டத்தை நீங்கள் பெருமையாகவும் கொள்கின்றீர்கள், முயற்சிக்க வேண்டும் என்று. அந்த முயற்சியில் ரெண்டு பக்கமும் அமையுமே, அது எதுவும் உங்களுக்கு தெரியாது, இது சூதாட்டம் இல்லையான்னு கேட்கும்பொழுது ஆம், பிறகு வேறு என்ன வழி என்று கேட்பீர்கள். இங்குதான் நான் இறைவனுக்கு விரோதமாக இருக்கின்றேன், அதாவது மனிதன் மனிதனுக்கு விரோதமாக இருக்கின்றேன். இந்த ஒரு குற்றத்தை இறைவன் மன்னிக்கப் போவதில்லை. நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் பொறாமைப்படக்கூடாது. அப்படி பொறாமைப்பட்டால் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் எதனை அறிவிக்கின்றானோ, எனக்கு என்னுடைய இறைவன் அறிவிக்கக்கூடிய அதே இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதை நம்பிக்கை கொண்டீர்கள், அதன் காரணமாக இந்த சில சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் பட்டுக்கொண்டிருக்கிற கஷ்டம் நம்பிக்கை கொண்டிருந்தும் மாறு செய்தேன், பொறாமை கொண்டேன், நன்றாக இருக்கின்றானே என்று பொறாமை கொண்டேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் பொறாமை இருக்கின்றது. அந்த பொறாமை இருக்கும் காலமெல்லாம் நமக்கும் இறைவனுக்கும் தொடர்பு அறுபட்டு விடுகின்றது. ஏனென்றால் மற்றவர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை நியதி அவனுடைய ஒரு பிரயோகம் இருக்க, நாம் அவன் நன்றாக வாழக்கூடாது என்று எண்ணும் பொழுது நேரடியாக நான் இறைவனுக்கு விரோதமாக மாறுகின்றேன். பொறாமை, பொறாமை என்ற ஒரு உணர்வு நம்மிடம் இருக்கும் வரையில் இந்த உலகத்தில் நாம் நினைத்த வாழ்க்கை, இறைவன் நமக்காக அனுமதித்த வாழ்க்கை இல்லை என்று நான் மறுத்துவிட்டு என்னுடைய பாதையில் நான் செல்வேன். அங்கு நீங்கள் உங்களுக்காக விதிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை நாடி சென்று கொண்டிருக்கின்றீர்கள், பெரும் துன்பங்கள். நீங்கள் அந்த முடிவின் போது, முயற்சியின் முடிவின் போது சோர்வும் அடைவீர்கள், க கலைக்கும் அலைவீர்கள். நீங்கள் விரும்பிய வாழ்க்கையும் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைப்பீர்கள். விரக்தியடைந்த வாழ்க்கையில் பெரும் துன்பங்களோடு வாழ்வீர்கள். இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுக்காக இறைவனுடைய உணர்வு பிறப்பிக்கப்படும். யார் எப்படி இருந்தால் என்ன, நம்ம வாழ்க்கை என்ன தெரியலேன்னு சொல்லிருக்குதே, நமக்கு ஏன் இந்த நிலைமை? உடலில் ஊட்டமும் சக்தியும் இருக்கும் பொழுது, கொஞ்சம் நடநிலையில் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பொறாமையெல்லாம் ஏற்படும். அதையும் நீக்கிவிட்டு தரித்திரத்தில் ஆக்கிவிட்டால் என் இறைவனே என்று திரும்பக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்றான். போட்டியையும் பொறாமையையும் கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். இதில் ஹெல்த்தி காம்படிஷன் வர சொல்லுவாங்க, எது கேடோ அதையும் அழகாக பாருங்கள். ஹெல்த்தி காம்படிஷன், நூற்றுக்கு நூறு வாங்கணும், ஏன் நூற்றுக்கு நூற்றி ஒன்று வாங்கினா என்ன, இருக்கிற அறிவு தானே, அதுக்கான அறிவு கிடையாதா? நூற்றுக்கு 1000 வாங்கினா என்ன, எதுக்காக 100க்கு 100, 99 இதுக்குள்ளேயே சண்டைப்பட்டு வாங்க. எப்போ இருக்கிற அறிவை விட ஒரு உயர்வான அறிவு வருதோ அது கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு. நாம் இப்போ படிச்சுட்டு இருக்க இந்த கண்டுபிடிப்புகள்லாம் யாரோ ஒருத்தங்க ஸ்கூல் படிப்பு படித்தது தான், நேற்று வரைக்கும் நடந்தது தான் படிப்புன்னு இருந்து அதை மட்டும் படிச்சிருந்தா கண்டிப்பாக புதிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்காது. கண்டுபிடிப்பாளர்கள் அவ்வளோ பேருமே ஸ்கூலில் படிக்காதவங்க தான், அந்த ஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆனவங்க தான் இருப்பாங்க. இன்றைக்கும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் படிச்சுட்டு ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்திருக்காருன்னு சொன்னால், ஒரு ஐஃபோன் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னால் அதே டெக்னாலஜி தான். ஆனால் ஒரு மிகையான அறிவு, இறைவன் இருந்த அறிவு. அவருக்கு உணவில்லாத நிலையில் படித்த படிப்பை அவர்கள் விட வேண்டியதாக ஆயிற்று. அதன் காரணமாக படிக்க முடியாமல் ஆகி தன்னுடைய நண்பர்கள் வீட்டில் ஒவ்வொரு வீடுகளிலோ அல்லது அவர் தங்கியிருக்கிறவர்களிலோ தங்கி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு 16 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தார் இந்த ஐஃபோன் கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ். பல சமயங்களில் வந்து அங்கே பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இருக்கும், ஒரு சர்ச் இருக்கும், அங்கே போய் ஃப்ரீயாக கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டு வருவார், வாழ்ந்துட்டு இருந்தவர். இப்பொழுது தன்னுடைய நிலையை கண்டு தனக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவாற்றலை, அழகான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த ஒன்றை நம்ப ஆரம்பித்தார். அதன் காரணமாக ஒரு புது யுக்தியும் புது அறிவும் புது ஞானமும் இன்று இருக்கக்கூடிய அவ்வளவு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை மகிழ்ச்ச ஒரு அழகான அமைப்பாக உருவாக்கப்பட்டார் என்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது படிப்பு முக்கியமா அல்லது கண்டுபிடிப்பு முக்கியமா என்று உங்களுடைய இதயத்தில் கேளுங்கள். படித்த படிப்புக்கு 25 வருடங்களையும் வீணாக்கிவிட்டு அந்த பசுமையான மனதில் எவ்வளவு அழகான துணிச்சலான காரியங்கள்லாம் இருக்கும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்குரிய அந்த கரப்ஷன் இல்லாத மைண்டில் உருவாகக்கூடியது எதுவுமே இல்லாமல் வெறும் படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு அடுத்தவனுக்கு கூடி வரைக்கும் போயிட்டு பட்ஜெட் வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை, அதுவும் 50 வயசுக்கு தூக்கி போட்டுவானே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்று நம்பி நாம் சொல்கின்றோம். நமக்கு 50 வயதுக்கு பிறகும் 70-80 வயது வரை வாழ்க்கை இருக்குது என்று தெரிந்த பின்னரும் இப்பொழுது உள்ள விஷயத்தை பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை பின்பற்றாதீர்கள், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி பின்பற்றாதீர்கள். உங்களை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை பின்பற்றுங்கள், என்றென்றைக்கும் சுகமாக வாழ வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இந்த படிப்பறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய சக்தி, புதிய அறிவாக வழக்கத்திற்குரிய நடைமுறை அறிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த ஞானங்களுக்காக காத்திருங்கள், மறைவான அந்த ஞானங்களுக்காக காத்திருங்கள். படிப்பு அறிவு குப்பை தொட்டி விளக்கமாற்று அறிவு இதனை நம்ப வேண்டாம். நேற்றைய அறிவு நாளைய வாழ்க்கைத்தான் நமக்கு எஞ்சிருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை. நேற்றைய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கைக்கு நான் உபயோகப்படுத்திக் கொண்டேன் என்று கூறும்பொழுது செத்த பிணத்தை வைத்துக் கொண்டு நான் நாளைக்கு வாழ்வேன் என்று அர்த்தமாகி வருகின்றோம். இறந்தவர்கள் யாரும் மீண்டு வந்து உங்களிடம் வாழ்ந்து கொண்டு போய் பார்த்துருக்கின்றீர்களா? செத்தக்கார அறிவு மட்டும் எப்படி நாளைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு பயன்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். டாக்டர்கள் அவ்வளோ பேருமே இறந்த கால அறிவை கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு உயிரை பற்றி தெரியாது, நாங்கள் உயிரை காப்பாற்றோம் என்று கூறுகின்றார்கள். நாங்களும் உயிரை காப்பாற்றுவோம் என்று வேகமாக ஓடுகின்றோம். உங்களுடைய ஒட்டுமொத்த மனித அறிவு சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, டாக்டர் தான் உயிரை காப்பாற்றுவாருங்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய நெஞ்சு வலி வந்தால் உடனே டாக்டரை கூப்பிடணும், பயம் வந்துடும், உயிர் போயிருமோ பயம் வந்துடும், உயிர் போயிருமோ பயம் வந்துடும். இப்போ டாக்டரை கூப்பிட்டு உயிரை காப்பாற்றுவார், நல்லெண்ணம் சுத்தமாக போச்சு, கொடுக்கப்பட்ட அறிவு சுத்தமாக இல்லை. உயிரை பற்றி யாருக்கு தெரியும், படைத்த இறைவனுக்கா டாக்டருக்கா? டாக்டருக்கு அவ்வளோவே கூட்டு உட்கார வைப்போம், யாருக்கு உயிரை பற்றியும் கேட்போம். லட்சக்கணக்கான டாக்டர்கள், கோடிக்கணக்கான டாக்டர்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வைப்போம், அவ்வளோ பேரும் மௌனமாக இருப்பார்கள். உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? எவ்வளவு தெளிவான விஷயம் மனதில் இறைவன் உங்களுக்கு அமைத்து பின்னரும் ஒரு நொடப்படுதல் டாக்டர்களுடைய ப்ரொஃபஷனே இல்லாமல் ஆக்கக்கூடிய இந்த ஒரு கேள்விக்கு பதில் இல்லை என்று இருக்கும் பொழுது உயிரை காப்பாற்றுவார்கள் என்று அவ்வளவு பேரும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றமே, வாழ்ந்தால் என்ன செத்தால் என்ன? எந்த அளவுக்கு இறைவனுடைய கோபம் நம்ம இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு கேட்கறது உங்களுடைய நல்லறிவுக்கு அந்த கேடு என்ன? டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். யார் கற்பித்தது? மனிதர்கள். அது இல்லை என்பதை உள்ளுணர்வாக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாசக்தி உங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றதே, அந்த இறை உணர்வை ஒரு நொடிப்பொழுதில் டாக்டர்கள் இன்று தே ஆர் டு பி ஸ்டார்டட். ஒட்டுமொத்தமாக கருவறுக்கின்றேன் அவ்வளவு வேறையும். இதன் காரணமாக என்னுடைய மருத்துவ படிப்பை நான் குடிமுடிகினேன். இதை அறிந்தபோது கூடாது இந்த இறைவனுக்கு விரோதமாக பொய்யையும் உண்மையையும் கலந்து நான் பொய்யனாக இருக்கின்றேன், எனக்கு உயிரை நான் காப்பாற்றுவேன் என்று கூறும்பொழுது சத்தியம் இருக்கின்றது, உயிரை பற்றி எதுவும் தெரியாது என்று இந்த இரண்டையும் கலந்து நான் உங்களுக்கு நான் காப்பாற்றுகின்றேன் என்று கூப்பிடும் பொழுது நீங்களும் என்னை பின்பற்றினீர்கள். அவ்வளவுதான், எனக்கு உயிரை பற்றி தெரியாது என்று நான் கூறிவிட்டேன். இப்பொழுது வெளியில் விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் உங்களை உயிரை காப்பாற்றுவேன் என்று, உள்ளுக்கள் போனதும் உங்களை உயிரை காப்பாற்றுவோம் நான் இல்லை என்று கையெழுத்து வாங்குகின்றேன். இதைவிட நம்பிக்கை துரோகமும் நயவஞ்சகமும் கலந்த ஒரு வியாபாரத்தை உலகத்தில் காண முடியாது. டாக்டர்கள் வியாபாரத்தை போன்று நயவஞ்சகமான ஒரு வியாபாரத்தை உலகத்தில் காட்ட முடியாது. வக்கீல்களும் பொய் சொல்வார்கள், ஆனால் ஊருக்கே தெரியும் பொய் சொல்வார்கள் என்று. பொய் இல்லாமல் வக்கீல் பெயில் கிடையாது என்று தெரியும். இப்பொழுதும் கூட உங்களுடைய நல்லறிவு உங்களுடைய கோர்ட்டுகளையோ உங்களுடைய வழக்குகளையோ உங்களுடைய வழக்கறிஞர்களையோ நம்ப வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் வழக்குகள் மனிதனுக்கு மனிதன் எதிராக வேண்டாம். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் கணக்கை தீர்ப்பதில் மேலானவன், கணக்கை முடிப்பதிலும் துரிதமானவன் என்பதை அறிந்துகொள்ள வேண்டும். உங்களிடம் நோய்கள் கிடையாது, நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் மனிதனை நம்புவதன் காரணமாக நீங்களோ மனிதனுக்கு மனிதன் விரோதிகள். அவ்வாறு இருக்கும்போது ஒரு மனிதன் உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வான் அல்லது உங்களுக்கு பாதுகாப்பளிப்பான் என்று நீங்கள் எண்ணுவது எந்த விதத்தில் நியாயம்? பணம் என்ற ஒன்று குறியாக இருக்கும் வரையில் குணம் தவறிவிட்டது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வேகமும் ஆசையும் உங்களுக்குள் அவசர குணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒரே இலக்கு பணம் ஒன்றுதான். ஆக உங்களுடைய வாழ்க்கை முழுமையும் பெரும் விபத்துக்குள்ளாகக்கூடிய அந்த பாதையை நோக்கி வெகு வேகமாக விமரிசையாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு விபத்து நடக்கும் வரையில் உங்களுடைய உள்ளம் இப்பொழுது பரிபூர்ணத்துவம் அடைய வேண்டும். நாம் ஒரே சமுதாயத்தினர். நம்மை படைத்தவன், உயிரளித்தவன், செவ்வையாக்கியவன், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவன், பாதுகாத்துக் கொண்டிருப்பவன், கடைசி நேரத்திலும் நான் இருக்கின்றேன் என்று கூறக்கூடிய அந்த வாக்கை உங்களை உணரச் செய்து அவன் பால் திருப்பி அவன் உங்களுக்கு ஒரு நன்மையையும் சுகத்தையும் அளிக்கின்றான். பல சமயங்களில் நடந்திருக்கின்றது, பலவிதமான சூழ்நிலைகளில் சோதனைகளில் நம் உயிர் போயிடுமோ என்றக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் சிக்கி நமக்கு இனி வாழ்க்கை இருக்கிறதா என்று முடைபட்டு போன அந்த சூழ்நிலையிலும் நாம் உள்ளாக்கப்பட்டு அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை நம்பினீர்கள், இறைவனிடம் கையேந்தினீர்கள், இறைவனிடம் முறையிட்டீர்கள், விரும்பினீர்கள். அந்த விருப்பம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இன்று வரையில். ஆனாலும் நன்றி கெட்டவர்களாக நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றோம். உங்களுடைய உழைப்புக்குரிய அந்த சக்தி உங்களை விட்டு நீங்கும் ஒரு நாள், அந்த நாளில் நீங்கள் யாரை அழைப்பீர்கள்? இப்போ கூட அந்த 58 வயசு 60 வயசுக்கும் தாண்டிட்டதுக்கு அப்புறமா இனி நம்பிக்கை கொள்வதற்கு வழியில்லை, இறைவன் ஒருவன் தான் என்று அது அந்த ஒரு எண்ணம் இருக்க கை கால்லாம் விழுந்துட்டு நான் வாழாமல் கை கால் இருக்கும்போதே நான் மரணமடையன்னு சொல்லிட்டு விருப்பந்தான் கொள்வீங்களே தவிர, எனக்கு கை கால்களும் நோயும் ஏற்பட்டு பிறகு அதில் மிதிப்பட்டு அடிபட்டு எனக்கு கடனும் ஆகி பிறகு இழிவுபட்டவனாக நான் உயிரை சிறக்க வேண்டியிருக்கமே அந்த நிலைமையில் வேண்டாம். யாரும் எனக்கு உதவியற்றவர்களாக ஆகி பிறகு அவர்களிடம் உதவி தேடி அவர்களை கஷ்டத்துக்குள்ளாக்கி என்னடா இது எப்படா செத்து தொலைவாங்கிற அளவுக்கு அந்த தாயாக இருந்தாலும் சரி அல்லது பிள்ளையாக இருந்தாலும் சரி இப்படி நினைச்சிடக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வருவதன் காரணமாக இதை யார் முற்கொட்டியே அறிகின்றார்களோ அந்த பயபக்தியோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு 80 வயசானாலும் சரி கை கால்கள் விடாது. அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். டாக்டர்களிடம் போவதற்கு காசு இல்லை என்பதன் காரணமாக பாடி ஸ்கேனர் அது இதுன்னு பார்த்து உங்களுக்கு இந்தந்த நோயின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டு இருப்பாங்க டாக்டர்கள், அவர்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பணம் இல்லை என்பதன் காரணமாக, அவர்களுக்கு செயல் செய்வதற்கு ஆள் இல்லை என்பதன் காரணமாக, யாருக்கு பணம் அதிகமாக கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்கள் தங்களுடைய தந்தைக்கு பெரிய ஆசத்தில் வச்சு பார்க்க கடைசி வரைக்கும் இந்த நாளில் ஆரம்பித்த அந்த வேதனை 60 வயசில் ஆரம்பித்த வேதனை 90 வயசு வரைக்கும் நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்போ எனக்கு சாவு வரும்னு காத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வேதனையில் அவர்களுக்கு சாவும் கிடையாது, இன்னமும் வாழ்க்கை பாக்கி இருக்குது. 100, 150 வயசு வரைக்கும் பாக்கி இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கே செத்து போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு அனுமதிச்சிடக்கூடாது. அவன் விதித்த வாழ்க்கையில் நீங்கள் சுகமாக வாடுங்கள். அந்த நேரம் வரும்பொழுது ஒவ்வொருவரும் மரணிப்பீர்கள். இதுவும் சத்தியமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. எப்போ பிறந்தாமோ இறக்க வேண்டிய அந்த பாயிண்ட் நிச்சயமாக இருக்கின்றது. நான் இறக்கவே மாட்டேன், இறக்கக்கூடாது, என் டாக்டர் என் உயிரை காப்பாற்றி விடுவார், அது எப்படி இறக்க போச்சு, இதெல்லாம் கேள்விகள் இருக்குது. இறந்து போயிட்டார், நீங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கணும், இறந்துருக்க மாட்டீங்க, அங்கே போய் பார்த்துருக்கணும், இறந்து போயிருக்க மாட்டீங்க. இதை ஒருத்தர் சொல்லுவார், நான் இங்கே கூப்பிட்டேன், நீங்கள் அங்கே வரல, பாருங்கள் என்ன ஆச்சு பாருங்கள் சொல்லிட்டு அப்பவும் சுட்டி காட்டக்கூடிய அந்த பெருமையை கொண்டு வாழக்கூடிய மக்களும் இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் மரணம் நிச்சயம். உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சத்தியம் வேதவாக்காக வேதத்தினுடைய பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிறந்தால் மரணத்தை ஆக வேண்டும் என்று, ஆக பிறக்கும் பொழுது எந்த ஒரு சுகம் இருந்ததோ மரணிக்கும் பொழுதும் அந்த சுகம் கெட்டுவிடக்கூடாது, அது துக்கமாக அமையக்கூடாது. அப்படியானால் என் மனதில் இருப்பது என்னவென்றால், நான் மரணிக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிற மனத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முகபாவனைகள் வயதாகி கொண்டு வரும் பொழுது, வயதான தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, நான் ஏன் காலமாகி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் இறந்த பிறகு நான் ஏன் இறந்தேன் என்ற கேள்வி இருக்காது. 18 வயசில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி காப்பாற்றிக்கிட்டு இல்லையா, உங்களுடைய உடல் வலிப்பான உங்களுடைய உடலையும் வளர்ப்பான உங்களுடைய முகத்தையும். 18 வருடத்தில் என்னுடைய முகம் எப்படி இருந்ததோ அதே செடிப்போடு இருக்க வேண்டும். ஆனால் வயதாகி கொண்டிருக்கின்றது, நான் காலமாகி கொண்டிருக்கின்றேன், ஒரு நேரம் வரும், என்னுடைய காலம் முடியும் என்பதை எப்படி நாம் மறுக்கின்றோம், எந்த அறிவை கொண்டு மறுக்கின்றோம், எந்த சத்தியத்தை கொண்டு மறுக்கின்றோம், அதுக்கான சான்று என்ன, நான் வாழ்வதற்காக கலந்திருக்கின்றேன், சாக மாட்டேன் என்று கூறுவதற்கான சான்றுகள் என்ன. தெளிவாக தெரிந்திருந்தும் மரணித்த பிறகு ஒவ்வொருவரும் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பெருமையின் காரணமாக நான் காப்பாற்றி இருப்பேன் என்று கூறுகின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த நேரம் வந்துவிட்டால், மரணத்திற்கான நேரம் வந்துவிட்டால் அது முற்கூட்டியே அறிவிக்கப்பட்டுவிடும். அந்த நேரத்தின் போது ஒரு சனம் முந்த மாட்டீர்கள், பெந்த மாட்டீர்கள், ஆனால் அந்த நேரம் எப்பொழுது என்பது இறைவன் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அந்த நாளில் தங்களை பற்றிய வாழ்க்கை பற்றிய அந்த ஒரு நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்து விடுவீர்கள். அந்த நாளில் மரணம் அடைந்து விட்டீர்கள். இனி சொற்ப காலம்தான் உங்களுடைய வாழ்க்கை. யாவரும் கூறுவார்கள், அவன் மனதை விட்டான், ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் யார் என்ன செய்ய முடியும், மனசை விட்டான் சொல்லுவாங்க. எவ்வளோ சொன்னாலும் சரி, நான் மறந்து மரணம் தான் எனக்கு சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனம் உங்களுக்கு இறைவனுடைய ஒட்டுமொத்தமான அருளானது நீக்கப்பட்டுவிட்டால் இன்று உள்ளம் விரக்தியாகிவிடும். எப்பொழுது நீக்கப்படும் என்பதற்கான அறிகுறி, எவ்வளவு பொறாமையும் போட்டியும் நான் கொண்டிருக்கின்றனோ, இறைவனுக்கு விரோதமாக மனிதனுக்கு மனிதன் துரோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ, அதுவரையில் என்னுடைய கஷ்டங்கள் தொடரும், என்னுடைய வேதனைகள் தொடரும், என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரும் கேடு என்னை சூழ்ந்து கொண்டதோ என்ற அளவுக்கு என் குடும்பத்தினரும் பரிதவிப்பதை நான் பார்த்து கொண்டு இறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை இன்று நாம் நம்முடைய எண்ணத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும். இது இறை பக்தியினுடைய அடையாளம், பயபக்தியினுடைய அடையாளம். உங்களுடைய நெஞ்சத்திற்குரிய பொறாமை என்று விட்டுவிடுங்கள். உங்களுடைய நற்குணங்கள் பெருக ஆரம்பிக்கின்றன. இறைவனுடைய அருள் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கின்றது. நாளைய வாழ்க்கை பற்றி பயம் நீக்கப்பட்டுவிட்டது. இறைவனுடைய வாக்கு உறுதி. உங்களுடைய வாக்கு நாளைய வாழ்க்கை பற்றிய பயம், இறைவனுடைய வாக்கு பயம் நீக்கப்பட்டுவிட்டது. யாருடைய வாக்கு உண்மையானது, யாருடைய வாக்கு நிறைவேறக்கூடியது, யார் தன்னுடைய வாக்குதில் உண்மையானவன் இறைவன் ஒருவனை தவிர, அது உள் உணர்வாக கற்பிக்கப்படுகின்றது. எவ்வளவு பயத்தை கொடுத்தாலும் பயம் இல்லை, இறைவனுடைய மாபெரும் அருள். அவருக்குள் இருக்கக்கூடிய வேறு ஒரு சக்தி உலக மக்கள் அனைவருக்கும் மிஞ்சிய ஒரு சக்தி உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த சக்தியானது அவர்களுக்கு வெளிப்படும் அந்த நாளில் அவர்கள் உலக மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உலக மக்கள் எவருமே அதை அடைய முடியாது, தீண்டவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இறை ஆற்றல் மிக்க ஒரு நற்குணத்தின் காரணமாக அவர்கள் கொடுக்கப்படுவது இறைவன் கொடுத்துள்ள ஞானங்கள். அந்த ஞானங்கள் கொண்டு மனிதர்களிடையே அவர்கள் வாழ்வார்கள். அந்த ஒளியின் மீது மனிதர்களும் விருப்பம் கொள்வார்கள், ஆசை கொள்ள முடியாது. ஏனென்றால் பொருள் அல்ல, வேணும் 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 சொல்லி அவசரப்படுறதுக்கு நானும் விரும்ப முடியும், எனக்கும் என் இறைவன் இருக்கின்றான். உங்களுடைய ஒவ்வொருவருடைய கல்வியறிவையும் மிஞ்சியவன் இறைவன் என்று உண்மையானால், உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுடைய கல்வியறிவை கொண்டு ஒரு காலம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அதற்கு இறைவனுடைய ஆற்றல் வேண்டும், இறைவனுடைய நல்லறிவு வேண்டும். அந்த நல்லறிவு உங்களுக்கும் பயன்படும், மற்றவர்களுக்கும் பயன்படும். நான் உங்களை குறிப்பிட்டிருப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல, மறந்து போய்விட்ட உண்மைகள், அவ்வளவுதான். மீண்டும் நினைவூட்டப்படுகின்றது, சத்தியம் நினைவூட்டப்படுகின்றது. இன்று உங்களுடைய தரித்திரமும் இறைவனுடைய சாபமும் கோபமும் உங்களை விட்டும் நீங்கட்டும். ஒவ்வொரு மனிதரையும் இறைவனுடைய ஒரு பொக்கிஷமாக பாருங்கள். அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகத்தையும் இறைவனுக்கு நன்றியோடு நீங்கள் அதனை நினைவு கூறுங்கள். அந்த ஒவ்வொருவருடைய சுகமும் அவர்கள் சம்பாதித்தது அல்ல, இறைவன் கொடுத்தது. அவருடைய இவ்வளவு கேடுகள் இருக்கின்றது, அவர்கள் கெட்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில தவறுகளை வெளிப்படையாகவும் பார்த்திருக்கின்றோம், குற்றவாளிகளாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருப்பினும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை, இறைவன் கொடுத்த எண்ணத்தை பொருளாக மாற்றிக்கொள்ளாமல் அருளாக விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் வாழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கும் அந்த விருப்பம் வேண்டும் இறைவனே என்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். என்ன விருப்பம் இங்கே இல்லை, அங்கு அவருக்கு ஏன் நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கிறது பார்ப்பதற்கு. எந்த ஒரு நன்மையும் நீங்கள் சம்பாதிப்பதில்லை என்றால், ஒவ்வொரு தீமையும் நீங்கள் தான் சம்பாதிக்கின்றீர்கள் என்பதும் உண்மையானால், உள்ளத்திற்குரிய ஒரு நன்மை உங்களுக்கு வெளிப்படும் அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய நன்மைகளில் பெருகி வரும்பொழுது நிச்சயமாக மற்ற மனிதர்களுக்கு பொறாமைப்படக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த ஒரு நன்மையை அவர்களிடமிருந்து அடைந்துவிட முடியாது என்றால், மறைவான ஞானங்களை கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிப்படையான பணம் பகட்டு என்ற பொருள் வாடவில்லை, அபகரித்துக் கொண்டு திருடிக் கொண்டு செல்வதற்கு. சத்தியமான அந்த வாழ்க்கையின் உண்மையின் பக்கம் நீங்கள் இன்று உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். உலகத்தினுடைய பொருள்கள் எல்லாம் பார்த்தாகிவிட்டது, எதுவுமே எனக்கு வழிவகை கொடுக்கவில்லை. ஒவ்வொருடைய அறிவையும் நான் உபயோகப்படுத்திவிட்டேன், அதுவும் எனக்கு உபயோகமாகவில்லை. அறிவு படைத்தவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் சென்று கொள்ளக்கூடிய மக்களிடம் சென்று விட்டேன், அதுவும் எனக்கு பெரும் கஷ்டமாக இருக்கின்றது. எனக்கு துன்பத்தை தவிர இல்லை, நான் மோசமாகிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்னமும் நீங்கள் சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களிடம் இருக்கின்றது, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. இது யார்? நான் என் நம்பிக்கையை விட்டுவிட்டேன், ஆனால் இன்னமும் கூறிக்கொண்டிருக்கின்றது என் நம்பிக்கை விட வேண்டாம் என்பதில் அடையாளமாக சுகமாகுங்கள் என்று கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றதே, யார் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களை படைத்த உங்களுடைய இறைவன். நாம் இப்பொழுது எதை நம்ப வேண்டும்? மனம் பரிபோகக்கூடிய அளவுக்கு இந்த டாக்டர்கள் என்னை கொண்டு வந்துவிட்ட பிறகும் இன்னமும் நீங்கள் சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றதே, நான் அதனை கவனிக்க வேண்டுமா வேண்டாமா? இப்பொழுதும் கூட அதனை கவனிக்காமல் நான் என் முடிவை நோக்கி, நான் இறந்து போவேன் என்று டாக்டர்கள் கூறிய அந்த எண்ணத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுடைய எண்ணத்தில் எதுவாக நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களோ அது நிகழும். அத்தியாயம் 42 வசனம் 22வது வசனம், நீங்கள் எதை பற்றி பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ நிச்சயமாக அது அவர்கள் மீது நிகழவே செய்யும். எதை பற்றி நீங்கள் ஆழ்ந்து அடைந்திருக்கின்றீர்களோ அதுவும் நிச்சயமாக அந்த நன்மையானது உங்களுக்கு நிகழும். இதற்கு நேர் ஆப்போசிட். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கிறது. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும். நான் உங்களுக்கு நல்லதைத்தான் விதித்தேன், மனிதர்கள் உங்களுக்கு கெட்டதை விதித்தார்கள். நீங்கள் என்னை நம்பவில்லை, மனிதர்களை நம்பினீர்கள், எனக்கு மேலாக மனிதனை நம்பினீர்கள். ஆனால் ஊரடங்கு காட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள், நான் முஸ்லீம் இந்து கிறிஸ்துவன் என்று. பள்ளிவாசல்களுக்கும் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் உங்களுடைய சர்ச்சைகளுக்கும் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக ஊரடங்க மக்கள் இவர் பயபக்தியாளர் போலும் என்று எண்ணிக்கொள்வதற்காக வேண்டி அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துகின்றீர்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பெருமை பாராட்டுகின்றீர்கள், அவர்களுக்கு முன்பாக நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். மனிதர்கள் முன்பாக நீங்கள் கண்ணியத்தை விரும்பாதீர்கள். அனைத்து கண்ணியமும் உங்கள் இறைவன் ஒருவனுக்கு. உங்களுடைய உள்ளத்தை இறைவன் பார்க்கின்றான், அவனுக்கு பயபக்தியையும் அவனுக்கு உண்மையையும் அவனுக்காக நீங்கள் உறுதி கொண்டிருப்பதையும் பொறுமையையும் உங்களுடைய உள்ளத்தில் கவனிக்கின்றானா, அல்லது நீங்கள் போகக்கூடிய உங்களுடைய கட்டிடங்களில் என்ன செய்கின்றீர்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றானா? கோயில்களிலும் மசூதிகளிலும் சற்றுகளிலும் இறைவன் கவனிப்பது எதை என்பதை இப்படி கேட்கும் போது இறைவனுடைய வாக்கு உள்ளத்தை கவனிக்கின்றேன், வேறு எதனையும் கவனிக்கவில்லை என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. இல்லை என்று கூறுபவியார், நான் எந்த கட்டிடத்துக்குள் இருக்கின்றேன் அதுதான் முக்கியம், இறைவனுக்கு நான் எந்த மனநிலையை கொண்டிருக்கின்றேன் என்பது முக்கியம் அல்ல என்பதை கூறக்கூடியவர்கள் யார்? உலகத்தில் எவரை கேட்டாலும் அவ்வாறு இருக்கும்போது உள்ளத்தின் அடிப்படையிலான பணிதலையும் தொழுகையையும் ஜபிப்பதையும் கும்பிடுதலையும் உன்னையே கும்பிட்டு விடுகின்றேன் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் இறைவனுக்கு மட்டுமே நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். மனிதர்கள் முன்பாக இல்லை, அவர்கள் இயலாதவர்கள், தங்களுக்கு தாங்களே நன்மை செய்து கொள்ள இயலாதவர்கள். டாக்டர்கள் தான் நோயாளிகளா இல்லையா? நோயிலிருந்து விடுபட்டு நோயே இல்லாத மக்களாக டாக்டர் வந்துருக்காங்களா? அப்புறம் நோயும் அவங்களுக்கு தான் இருக்கிறாங்க. தெளிவாக தெரிந்த பின்னரும் இவர் என்னை காப்பாற்றுவார், இந்த நோயிலிருந்து காப்பாற்றுவார் என்று நாம் சொல்கின்றோமே, அவரே அந்த நோயால் பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது நன்றறிவுக்கு வந்த கேடு. இதுவே தரித்திரத்தின் ஆரம்பம், சாபக்கேட்டின் ஆரம்பம். சாதாரண ஒரு பார்வையில் இந்த டாக்டரை நம்பக்கூடாது, மருத்துவத்தை நம்பக்கூடாது, ஒவ்வொரு டாக்டருக்கும் அவ்வளோ வியாதிகளும் இருக்கின்றன, அவ்வளவு வியாதிகளையும் தங்களுக்கு தாங்களே நிறைவேற்றிக்கொள்ள நிவாரணம் செய்து கொள்ள சக்தி இல்லாத நிலையில் நான் உங்கள் உயிரை காப்பாற்றுவேன் என்று உயிரை பற்றி ஒரு மண்ணும் தெரியாத நிலையில் அவர்களும் சொன்னார்கள், நானும் கேட்டுக்கொண்டோம், அதனையே நம்பிக்கை கொண்டோம், டாக்டர் காப்பாற்றுவார் என்று பொய்யை ஊர் மக்கள் முன்பாக பொறுத்து கொண்டிருக்கின்றோம், டாக்டர்களிடம் செல் உயிரை காப்பாற்றிக் கொள்கின்றோம். நான் பொய்யை கூட சொல்லவில்லை, அது உண்மையாகவே நான் நம்பிவிட்டேன். சத்தியத்தை நான் பொய் என்று ஆக்கிவிட்டு அசத்தியத்தையும் பொய்யையும் உண்மை என்று நம்பிவிட்டேனே, ஆனால் நம்முடைய கதி என்ன? அத்தியாயம் 7:146 வசனம் 146 தெளிவாக உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்ட நிலையில் இறைவனும் அதையே கூறுகின்றான். ஒவ்வொரு அத்தாட்சியையும் நிதர்சனமாக அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் உணர்கின்றார்கள், ஆனால் பெருமை கொண்டவர்களாக அதற்கு நேர் விரோதமாக செயல்படுகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் என்னுடைய வாக்குகளை கிரகிப்பதை விட்டும் முகத்தை திருப்பிவிடுகின்றேன், அவர்கள் பின்னோக்கி திரும்பட்டும், முன்னால் பார்க்க முடியாது, அவர்களுக்கு இருளடைந்த வாழ்க்கை. ஒவ்வொரு அத்தாட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள், உயிரை பற்றி யாருக்கு தெரியும் என்பதை உங்கள் உள்ளத்தில் பார்க்கின்றீர்கள். இறைவன் ஒருவனுக்குத்தான், கிடைத்தவன் யார்? இறைவன் ஒருவன் தான். வாழ்விப்பவன் யார்? இறைவன் ஒருவன் தான். மறைக்கச் செய்வன் யார்? இறைவன் ஒருவன் தான். அவனுடைய அனுமதியின்றி ஒரு அனுபவம் அசையாது. அவனிடமே நான் திரும்புகின்றேன், அவனை தவிர கதி இல்லை என்று கும்பிட்டுவிடக்கூடிய காலமும் இருக்கின்றது. அந்த நாளில் இறைவன் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்பது கேள்வி. பெரும்பாலும் மன்னிப்பதில்லை, ஏனென்றால் இறைவனை பற்றிய அவனுடைய வாக்குகளை பற்றிய நம்பிக்கையை சுத்தமாக இழந்துவிட்டீர்கள். டாக்டர்கள் 3 மாதம் 6 மாதம் சாவான் சொன்ன காரணமாக இன்று நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், இன்னமும் கிடைக்க வேண்டும், நீங்கள் நியாயமான மரணத்தை தான் அடைய வேண்டுமே தவிர உங்களுடைய மனம் பறிபோய் உள்ளம் வேதனைக்குள்ளாகி உங்களுடைய உடலெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலையில் பரிதாபமான மரணம் நிகழக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கும் பொழுது அந்த விருப்பத்தை கைகொள்ளவில்லை. இப்படித்தான் சாவீர்கள் என்று கொள்ளக்கூடிய இந்த கெட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை வழிமுறையையும் அவர்களுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டு கும்பிட்டு விடுதியர்களை ஏற்றுக்கொண்டேன் என்று பிறகு அந்த நம்பிக்கைக்கு வேலையில்லை. இதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய இறைவனம் மன்றாடுகின்றீர்கள், என் உயிர் பிரிந்துவிடும் என்று அந்த நிலை வரும்பொழுது ஒரு காலம் இந்த பிரார்த்தனையானது உங்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதுவரையில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் வரும், நல்லவற்றை அவர்கள் செய்விப்பதனால் இது வாழ்க்கை இல்லை, இதுக்கு வழி இல்லை என்று கூறுவார்கள். கெட்டதை கேட்பார்கள்னால் இதுதான் வழி என்று ஏற்றுக்கொள்வார்கள். சாபக்கேடு அவர்கள் மீது நிகழ்ந்துவிட்டது. இதன் காரணமாக அவர்களுடைய உயிர் பிரியும் அந்த நேரத்தில் இறைவனிடம் மன்றாடுவார்கள். அப்பொழுது நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், உங்களுக்கு மன்னிப்பும் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னொரு முறை உயிரோட்டமும் கிடையாது. நீங்கள் எதனை விரும்பினீர்களோ, எதனை ஏற்றுக்கொண்டீர்களோ, யாரிடம் நீங்கள் கும்பிட்டு விழுந்தீர்களோ அவர்களிடமே செல்லுங்கள், உயிரை காப்பாற்ற வேண்டும். அத்தியாயம் 4:18 இறைவனுக்கு விரோதமாகவே செயல்பட்டுக் கொண்டிருந்தீர்கள், இறுதி வரையில் நன்மையை மறுத்து தீமையை மட்டுமே நம்பிக்கை கொண்டு பெருமை கொண்டும் வாழ்ந்தீர்கள். இறுதி வரையில் அவனை நம்பவில்லை, இறுதியாக மரணத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த நேரம் இதுதான் என்று தெரிந்த பிறகு இப்பொழுது இறைவனே என்று யார் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பில்லை. நானும் இப்பொழுது பயப்பட வேண்டும், இன்னும் எனக்கு நம்பிக்கை ஒட்டி கொண்டிருக்கின்றது, எனக்கு சுகமாகும், பல பல விஷயங்கள் சுகமாகும் என்று எனக்கு நம்பிக்கை ஒட்டி கொண்டிருக்கின்றது. நான் என் இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்னமும் இருக்கின்றேன், மனம் விட்டுவிடவில்லை, எப்பொழுது முழுமையாக திரும்பி படகுங்கள் என் இறைவனே, உங்களுடைய பிரார்த்தனை. எந்த சுகமான அழகான விஷயங்களை நீ என் மனதில் அமைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதனை எனக்கு நீ பிரார்த்தனையாகவே அமைத்துவிடு. நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன், உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி மனிதர்களுடைய வழிமுறைகளில் என்னை நீ அமைத்து விடாதீர்கள், என்னை நீ வழிகேட்டில் செல்லுமாறு கைவிட்டு விடாதிருப்பாயாக என்று உங்களுடைய இறைவனிடம் கேளுங்கள். யாரும் மரணத்தை ஜெயிக்க முடியாது. அந்த மரணம் நிகழும் வரையில் சுகமான வாழ்க்கையும் இறைவனை பற்றி நான் திருப்தி அடைந்த நிலையிலும், என்னை பற்றி இறைவன் திருப்தி அடைந்த நிலையிலும் என்னுடைய மரணம் நிகழ வேண்டும். இன்னும் உயர்வான வாழ்க்கைக்காக வேண்டி இவ்வளவு நன்மைகளும் செய்துவிட்டு வீணுக்காகவா, மரணமடைவதற்காகவா? இவ்வளவு தீமைகளும் செய்துவிட்டு அவர்கள் குடி கொடுக்கப்படாமல் அவர்கள் நிம்மதியாக மரணமடைவது செய்வதற்காகவா என்ற வாழ்க்கை இல்லை. இதற்கப்பால் ஒரு வாழ்க்கை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த மரணமே இல்லாத வாழ்க்கை என்ன என்பதையும் சற்று சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது என் மனரீதியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பொருள்கள் அடிப்படையிலான கற்பிக்கப்பட்ட அறிவு ரீதியாக இரண்டும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மனதில் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். வெளிப்படையான படிப்பதிவு, நீங்கள் சுகமாக என்றும் வாழ முடியாது, கஷ்டங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் என்று கூறக்கூடிய இதனையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இரண்டு வகையான வாழ்க்கை, இதில் எது சிறந்தது என்று இறைவன் பார்க்க சொல்கின்றான். அத்தியாயம் 39:18 வசனம் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் பேசப்படும் சொற்களையெல்லாம் கேளுங்கள், அவை ஒவ்வொன்றும் உங்களுடைய உள்ளத்தில் நான் அமைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும், உங்களுடைய தேவைகளுக்கு விரோதமாக இருக்கும். என்னோடு நீங்கள் கலந்துவிடுங்கள். இந்த இரண்டில் எது மேன்மையானதோ அழகானதோ அதனை பின்பற்றுங்கள். கவனமாக செய்யற்றுக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய அறிவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய அழகான விருப்பத்திற்கு விரோதமானது. பேசப்படும் சொல்லை எல்லாம் கவனித்து கேளுங்கள், அதில் சிறந்தது நான் பேசிய உங்களுடைய அந்த வார்த்தை, நான் உங்களுக்காக பேசக்கூடிய அந்த வார்த்தை உணர்வாக அமைத்திருக்கின்றேன். இந்த உணர்வு மிகைத்துவிடும் உங்களுடைய அறிவும் பேச்சுகளுக்கு அப்பால். மனிதர்களை நீங்கள் அவர்களுடைய பேச்சுக்களை விட்டுவிட்டு உணர்வாக இருக்கக்கூடிய ஒன்றின் பக்கம் திரும்புங்கள். இதற்கு மனிதர்களிடம், எந்த ஒரு மனிதனிடம் எந்த அறிவும் கிடையாது. வெளிப்படையான பொருள் அடிப்படையில் மனிதர்களில் உயர்ந்தவர்கள் நம்பிக்கையோடு அந்த ஆற்றலை பெற்று தாங்கள் மூலதாரமாக வாழ்பவர்கள் தான் மனிதர்கள். இன்று 35 வருடங்கள் ஆகிவிட்டன. 30 வருடங்களுக்கு மேலாக மருந்து என்ற ஒன்றை தொற்று இங்கு இருக்கக்கூடிய பல மக்களும் சரி, யார் இறைவனுடைய வழியில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகப்பிரசவம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் வீடுகளிலேயே அழகான சுகத்தில் அவர்களே பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் சுகப்பிரசவம் என்பது. நூற்றுக்கணக்கான மக்கள் சுகப்பிரசவத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இறைவனுடைய அனுமதியை கொண்டு. ஆனால் மனிதர்கள் ஒவ்வொரு பிரசவமும் முதல் பிரசவம் மறுபிடைப்பு போலும் என்று கற்பித்திருக்கின்றார்கள். இந்த இறுக்கமான மனநிலையில் நீங்கள் நம்பிக்கொண்டு விட்டுவிட்டால் அந்த கர்ப்பப்பையின் வாயானது சுருங்கி இறுக்கமடைந்துவிடும், ஒருபோதும் திறக்காது, ஆபரேஷன் தான். எந்த மருந்தும் எந்த மாத்திரையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய பாதையில் அவனை நம்பியதன் காரணமாக ஆரம்ப முதலாக இப்பொழுதும் கூட இன்னமும் எவ்வளவு உங்களுடைய உணர்வாக சுகமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று ஒட்டிக்கொண்டிருக்கின்றதோ அதனை மட்டும் நம்புங்கள். அந்த உணர்வானது உறுதிப்பட்டு கொண்டு வரும். உங்களுடைய அறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாதையானது மூடப்பட்டுவிடும். ஒருபோதும் மனிதனுடைய அறிவை நம்ப மாட்டேன், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் நம்ப மாட்டேன், எனக்காக புதிதாக அமைக்கப்படவும் படைக்கப்படவும் இருக்கின்றதே அந்த வார்த்தையை நான் நம்பிக்கை கொண்டேன், என் இறைவன் எனக்கு கடைசி வரையில் பண்ணி நிற்பான் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நாம் ஒரே சமுதாயமாக இருக்கின்றோம், எனக்கு என்ன நன்மையோ அதுதான் உங்களுக்கும். இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அவ்வளோ பேரும் இருக்கிறீர்கள், அவ்வளோ பேருக்கும் சொல்வது சரியாக இருக்கும், உண்மைதான் என்று. அப்படியானால் எப்படி நீங்கள் தொலைந்தீர்கள்? மூன்று கூட்டங்களாக பூசாரிகள் நம்மை துண்டாடினார்கள். அவர்கள் மனித இனத்தை துண்டாடவில்லை, கடவுளையே. இந்து கடவுள், முஸ்லீம் கடவுள், கிறிஸ்தவர்கள் என்று மூன்று துண்டாடினார்கள் கடவுளையே. கொலைகாரர்கள் கடவுளையே கொலை செய்வர்கள். எம்மாத்திரம் நீங்கள் கொலை செய்யப்படுவார்கள். எவ்வளவு விமர்சையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் இந்து மதத்தை சார்ந்தவன், முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன், மனுஷனா இல்லையாங்கிறத கேள்வி கொள்கிறேன். மனிதனாக வாழுங்கள். இந்த மூன்று கூட்டங்களையும் மட்டும் விலகுங்கள், மனிதனாக உயரங்கள். இந்த மூன்று பூசாரிகளை மட்டும் விலகுங்கள், மனிதர்களாக விளங்குங்கள். இந்த மூன்று கட்டடங்களை மட்டும் விலகுங்கள், உள்ளத்தில் நீங்கள் உங்களுடைய இறைவனோடு அமைந்து விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் ஒரு சேர போட்டி பொறாமை இல்லாமல் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய அத்தியாட்சிகள், ஒவ்வொருவருக்கும் சுகம் இருக்கின்றது, எனக்கு கை வலிக்குது, அசைக்க முடியல, உங்கள் அவ்வளோ பேருக்கும் கை நல்லா இருக்கு, இதை கொடுத்த இடைவெளி எனக்கு தரமாட்டான்னு சொல்லிட்டு கண் முன்பாக இருக்கக்கூடிய அவ்வளோ அத்தியாட்சிகளும் எனக்கு தெரிய விளங்க வேண்டாமா, அவங்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பேன், நீ காப்பாற்றும் உண்மைதான் என்று என் கை சரியாக மேலே. இதை விட்டுட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு இது ஆர்த்ரைட்டிஸ், இது ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த நோய் குணமாக்க முடியாது, அந்த நோய் குணமாக்க முடியாது, வாழ முழுமைக்கு மாத்திரை சாப்பிடணும், உங்கள் குழந்தைகளுக்கும் வரும் பரம்பரையாக வரும், அப்போ நீ எதிர்த்தா இருக்க ஒரு வார்த்தை தானே. அறிவற்ற மனிதர்களுக்கு உபயோகமற்ற இறைவனுக்கு துரோகமான இந்த கல்வியறிவு நீக்கப்பட வேண்டும். மனதை விட்டு இறைவன் அனுகிரகத்தோடு வாழ வேண்டும் என்றார். இந்த எண்ணத்தில் இன்று முதலாக நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் உள்ள தொடர்பு மனம் ஒன்றுதான். அந்த மனதின் பக்கம் நீங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அந்த மனதில் இறைவனுடைய ஆற்றல் மிக்க வாக்குகள் உங்களிடம் இருக்கின்றன. சத்திய வாக்குகள் இறைவனுடைய அனுகிரகம் பொருந்திய அவனுடைய மாபெரும் ஆற்றல் மிக்க விருப்பங்களாக உங்களுடைய உள்ளத்தில் அமைத்திருக்கின்றான். நீங்கள் உங்களை மட்டும் கவனிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அப்பால் எதனையும் கவனிக்கக்கூடாது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வோடு கலந்துவிடுங்கள். இது இறை உனக்கு வழிபட்டு அவனுக்கு கும்பிட்டு அவனுக்கு பயபக்தியோடு அவனையே சார்ந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் முடியும் வரையில், மரணம் வரையில் சுகமான வாழ்க்கை உண்டு. எல்லா அம்சங்களிலும், வெறும் உடல் சுகமல்ல, பார்வைக்கான சுகமும், மூக்குக்கான சுகமும், வாய்க்கான சுகமும், தோடுக்கான சுகமும், கால்களுக்கான சுகமும், கை கால்களுக்குரிய சுகமும், உடல் சுகம் அனைத்திற்கும் இருக்கக்கூடிய அவ்வளவு நன்மைகளுக்கும் எந்த குறையும் இல்லாமல் இறுதி மூச்சு வரையில் வாழ வைப்பான் என்பதை நம்புங்கள். என் இறைவனே, மனிதர்களின் பாதையை விட்டும் முற்றிலுமாக எங்களை உயர்த்தி விடுவாயாக. எங்கள் இறைவனே, மனிதர்கள் கற்பித்துக் கொடுத்த அவ்வளவு இறை துரோகமான, மனிதனுக்கு மனிதன் விரோதமாக வேற்றுமை பார்க்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய போக்களை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். பூசாரிகளும் கல்விச்சாலைகளும் நிச்சயமாக விரோதமாக இருக்கின்றன. இந்த கல்விச்சாலைகளில் சென்று படித்துத்தான் ஆக வேண்டும் என்று விதிக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக எங்களுக்கு லேசாக்கிக் கொடு. நூற்றுக்கு நூறையும் தாண்டி நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு மேலான ஞானங்களை கொண்டு எங்களை வாழ்விப்பாயாக. இந்த உலகத்திலும் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிவை. நீ அமைத்திருக்கக்கூடிய உன்னுடைய பாக்கியங்களிலும் எங்களை உயர்வாக்கு. இந்த உயர் வரும்பொழுது படிப்பினுடைய அவசியம் தேவையில்லை என்பதை மனிதர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு எங்களை முன்னுதாரணமாக வாழ்விப்பாயாக. எங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக, மனித சமுதாயத்தை, உங்களுடைய சமுதாயம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் என்று இருக்கும் வரையில் இறைவன் உங்களுக்கு இல்லை என்பதை என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன், நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவேன். நான் இந்து மதத்தை சார்ந்தவன், நான் மட்டும்தான் சுவனம் செல்வேன். நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன், நான் மட்டும்தான் பேரடைஸ் போவேன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே தீர்ப்பு எழுதி கொண்டார்களே, இவர்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தீர்ப்பு வேண்டும் இருக்கின்றது. அதுவும் உங்கள் மனதில் நிச்சயமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி நாளில் தீர்ப்பானது அவன் புறத்தில் இருக்கிறது. நீங்கள் தீர்ப்பு செய்வதில்லை. எப்படி நீங்கள் பிரிந்து வெற்றீர்கள் இத்தனை கூட்டங்களாக? நாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று நிச்சயமாக வெறும் கற்பனையிலும் மாயையிலும் சிக்கிக்கொண்டு மனிதர்களுடைய கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கற்பனை கற்பித்தல் வேண்டும் என்று உள் உணர்வு உங்களுக்கு வாழ்க்கைக்கான பாதையை அறிவிக்கின்றது. அந்த தெளிவான பாதையினை நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். எங்கள் இறைவனை, எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தெளிவை கொடுப்பாயாக. உணர்வோடு கலந்து வாழக்கூடிய அந்த உன்னதமான வாழ்க்கையில் எங்களை அமைப்பாயாக. நோய் என்றால் என்னவென்றே தெரியக்கூடாத அந்த பாதையில் அமைப்பாயாக. கஷ்டங்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறியாத ஒன்று என்ற கூறக்கூடிய அளவுக்கு சொர்க்க பூமியில் வாழ வைப்பாயாக. அவ்வளவு நன்மைகளுக்கு முடியதாக பணம் என்ற ஒரு தேவை, தரித்திரம் பிடித்த அந்த பணம் என்று மனிதர்கள் அச்சடித்த நோட்டு உயிர் வாழ்க்கைக்கு அவசியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயிருக்கு அந்த விலை பேசக்கூடிய பணத்தை ஒருபோதும் எங்களுக்கு உரியதாக ஆக்கிவிடாதிருப்பாயாக. எங்கள் கால்களுக்கடையில் கிடக்கட்டும் பணங்கள் அவ்வளவும். நிச்சயமாக அதன் பால் நாங்கள் செல்லக்கூடாது. அது எங்களை தேடி வர வேண்டும். உன்னுடைய மிகப்பெரும் ஞானங்கள் ஒரு உபயோகப்படக்கூடிய ஒரு அறிவாக மலரும் பொழுது ஞானங்கள் கொண்ட அந்த அறிவாற்றலில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். நினைத்தால் சுகம் என்பது அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியது. இங்கு எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் அங்கு எப்படி சுகமாக்குகிறது என்பது உங்களுடைய எண்ணமானது. எனக்கும் உங்களுக்குடைய பொறாமை இல்லை, போட்டி கிடையாது. உங்களுடைய நன்மைகளை பற்றி நான் பொறாமைப்படுவதில்லை. நிச்சயமாக ஒவ்வொருடைய நன்மையும், அந்த நன்மை எனக்கு வேண்டும், என் இறைவன் எனக்கும் துணை நிற்கிறான் என்று அந்த உறுதியை சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பொறாமை இல்லாத இந்த நேரத்தில் இறைவனை நான் போற்றும் பொழுது, இறைவன் மகா உண்மையானவன், எனக்கு தலைவலிக்கின்றது அவர்கள் தலைவலி இல்லை, அவனை காப்பாற்றிக் கொண்டிருப்பன் இறைவன் தான். எனக்கும் சரி, நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், தலைவலி நீங்க வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்டேன், உண்மைதான் என்பது சத்தியமான அத்தாட்சிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் அத்தாட்சிகள் இருக்கும் பொழுது எப்படி நான் பொறாமைப்படுவேன்? அவர்களுக்கும் என்னை போன்ற நோய் வர வேண்டும் என்று விரும்பும் பொழுது உங்களுக்கு இந்த உலகத்திலும் அதே வழிதான், மறுமையிலும் அதே வழிதான், நரகமே போதுமானது. தீயதே உங்களுக்கு விதிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாடக்கூடாது. மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் முறையில் உங்களுக்கு எந்த விமோச்சனமும் இறைவனிடமிருந்து இல்லை என்பதை தெளிவாக என்று அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாக விளங்குங்கள், உயரங்கள். மனிதர் தன்மை இறைத்தன்மையோடு கலந்திருக்கும். அந்த இறைத்தன்மை இருந்தால் தான் நீ தான் மனுஷன் சொல்வாங்க. அந்த இறைத்தன்மைக்கு அப்பாற்பட்டு தான் எல்லாம் மனுஷனாலும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்து விளங்க வேண்டி, எங்கள் இறைவனே எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நிச்சயமாக நீயே பொறுப்பேற்றுக் கொள்வது சிறந்தவன். உன்னை தவிர எங்களுக்கு கதி கிடையாது. இது கும்பிடுதல் தொடுகை ஜபம். உன்னை தவிர கதி கிடையாது என்று சரணாகதி அடைவது. அந்த சரணாகதியை நான் மேற்கொண்டு விட்டேன். இதிலிருந்து என் மனம், என் குடும்பங்களின், என் குடும்பத்தார்களுடைய மனம் மாறிவிடாமல் மனிதர்களை விட்டும் கெட்ட சக்திகளை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள்வேன் என்று இன்று நாம் நம்முடைய பிரார்த்தனை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறோம்.
இறைவன்